பாரப்பழம் பட்ட கிரீட்ட ஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் ஷாவௌ கரௌ நோ குருதே சபர்யாம் ஹரேர் லசத் காஞ்சன கங்கணவா. தலையை பட்டாலான தலைப்பாகை அலங்கரித்தாலும் முக்தியளிப்பவரான முழுமுதற் கடவுளின் முன் தலை வணங்கவில்லையெனில் அது பெரும் சுமை மட்டுமேயாகும். கரங்கள் பலபலக்கும் காப்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முழுமுதற் கடவுளான ஹரியின் தொண்டில் ஈடுபடவில்லையெனில் அவை பிணத்தின் கரங்களை போன்றவையாகும். ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில ஈடுபடல அப்படின்னா அவர் வாழ்ந்து எந்த ஒரு பலனும் இல்லை. இதுதான் அடிப்படையான ஒன்று. கிருஷ்ண பக்தி இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹரிபக்தி விஹீனஸ்ய ஜாதிஸ் ஜபஸ் தபஸ் அப்ராணஸ்ய தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சனம். ஒருத்தர்கிட்ட ஹரிபக்தி இல்லை அப்படின்னா அவர் எந்த ஒரு உயர் குடியில பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாத்தியா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஜப்பா எவ்வளவுதான் ஒருத்தர் மந்திரங்களை உச்சரித்தாலும் சரி, எவ்வளவுதான் தவங்கள் செஞ்சாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவர்னா அப்ராணஸ்ய தேகஸ்ய மண்டலம் ரோக்கரஞ்சனம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற குணங்கள் எல்லாம், அதாவது இந்த ஜாதி தபா அல்லது ஜபா, இது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா பிணத்துக்கு செய்யக்கூடிய அலங்காரம். அப்ராணஸ்ய தேகஸ்ய பிராணம் இல்லாத தேகம், அதாவது பிணம், பிணத்திற்கு நம்ம செய்யக்கூடிய அலங்காரங்கள். பிணத்துக்கு அலங்காரம் பண்ணி ஏதாவது பலன் இருக்கா? ஒன்றும் பலன் கிடையாது. சும்மா ஒரு அலங்காரம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு தான் அது. இது சாஸ்திரங்களுடைய அடிப்படையான வாக்கியம், ரொம்ப முக்கியமான வாக்கியம். பல நேரங்களில் இது மீண்டும் மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் மற்ற இடங்களிலையும் வலியுறுத்தப்படுறத பார்க்கிறோம். அதில் சில ஸ்லோகங்கள் ரொம்ப பிரபலமானது, அதாவது மனித பிறவி ரொம்ப மகத்துவமானது அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இங்கே அதே விஷயத்த சௌனக ரிஷிகள், சௌனகர் தலைமையிலான ரிஷிகள் ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க, அல்லது ஒவ்வொரு உறுப்புகளாக எடுத்து சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் எப்படி இருந்தாலும், முதல்ல அவங்க சொன்னாங்க, அகாம சர்வ காம மோக்ஷ காமவா திவ்ரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். ஒருத்தர் எல்லா ஆசை உடையவராக இருந்தாலும் சரி, ஆசைகளே இல்லாதவராக இருந்தாலும் சரி, மோக்ஷத்துக்கான ஆசை உடையவராக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்யணும்? தீவிரேன பக்தி யோகேன, பக்தி யோகத்தில் தீவிரமாக ஈடுபடணும். அப்போ அவர் வந்து பரமபுருஷரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைய முடியும். அப்படி ஸ்ரீகிருஷ்ணரை அடையாம அவருக்கு பக்தி செய்யாம வாழ்ந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ வரிசையா பல ஸ்லோகங்களில் சொல்லிட்டு வராங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல அவங்க சொல்றாங்க, ஆயுர் ஹரதி வைப்பம் சாம் உத்தியன்னோ நீத்த உத்தம ஸ்லோக வார்த்தையா. யார் வந்து உத்தம ஸ்லோகா கிருஷ்ணர், அவரை பற்றிய விஷயங்களை கேட்கலையோ அவங்களுடைய ஆயுள் ஒவ்வொரு நாளா குறைஞ்சுட்டே வரும். ஆயுள் வீண் தான். ஒவ்வொரு நாள் சூரிய அஸ்தமனமும் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் அவங்கள ஆயுளை குறைக்கின்றதுன்னு பார்த்தோம். அது ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு புலன்களை பத்தி சொல்றாங்க. அவன் மூச்சு விடுறான், ஆனா என்ன பிரயோஜனம்? கொல்லன் கிட்ட இருக்கக்கூடிய துருத்தி கூட தான் புசு புசுன்னு காத்து வருது. அவன் மூச்சு விடுறதுனால என்ன பிரயோஜனம்? நீண்ட காலம் அவன் வாழலாம். அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மரங்கள் கூட சில நேரங்களில் நீண்ட வருடங்கள் வாழுது. சில ஊரில் நம்ம பார்க்கலாம் மரங்கள் 500 வருஷம் கூட வாழலாம். ஸ்ரீல பிரபுபா அதனுடைய பொருள் சொன்னார், இம்லி தலால இருக்கக்கூடிய மரம் கிருஷ்ணருடைய காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு, புளிய மரம் 5000 வருஷமா இருக்கு. அப்படி நீண்ட நெடுங்காலமா மரம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, அந்த மிருகங்கள் கூட குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்ளுது. சோ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை திருப்திப்படுத்தினா அப்படின்னா அது வெற்றின்னு நினைக்கிறான். ஆனா எத்தனையோ மிருகங்கள் குழந்தை குட்டிகளை பெற்றுக்குது, அதனால என்ன பிரயோஜனம்? ஸ்வவித் பராஹோஷ்டக்கரை சம்சுத புருஷ பசு நயத்ன நயத்கர்ண பட்டோபேதோ ஜாத்து நாம கதாகிரஜ. யார் ஒருத்தவங்க கிருஷ்ண பக்தியில ஈடுபடாம இருக்காங்களோ அவங்க எல்லாரும் நாயை போன்றவர்கள், பன்றியை போன்றவர்கள், ஒட்டகங்களை போன்றவர்கள், கழுதைகளை போன்றவர்கள். இதுல இருந்தெல்லாம் விடுவிக்கக்கூடிய கிருஷ்ணரை பற்றி செவிசாய்க்கல அப்படின்னா இந்த நபர்களை வந்து இவங்க கிருஷ்ணரை பற்றி கேட்கல அப்படின்னா நபர்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நாயை போல, பன்றியை போல, ஒட்டகத்தை போல, கழுதையை போல. ஆனாலும் சில பேர் அப்படி இருக்கவங்களையும் போற்றி புகழ்வார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய ராஜா, அல்லது நவீன காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பிரதமர், ஜனாதிபதி, எந்த அரசியல் தலைவர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல எந்த ஒரு இன்னைக்கு நவீன காலத்து திரைப்பட கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், எவ்வளவோ பேர் மக்களால எவ்வளவோ போற்றப்படுறாங்க. அப்படி போற்றக்கூடிய மக்களையும் ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, நாய், பன்றி, ஒட்டகம், கழுதைன்னு சொல்லுது. யாரெல்லாம் போற்றாங்களோ அவங்களும் சரி, போற்றப்படுபவர்களும் சரி. இப்படி கடுமையான சொற்களோட தொடர்றார் சௌனக ரிஷி. நேத்து நம்ம பார்த்தோம், ஒருத்தன் கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்காக அவனுடைய காதை உபயோகப்படுத்தல அப்படின்னா பாம்பு காது மாதிரி அவனுக்கு காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் நாக்கு கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கு உபயோகப்படுத்தல அப்படின்னா அந்த நாக்கு தவளையோட நாக்கு மாதிரி, தவளை வந்து சத்தம் போட்டு என்ன பண்ணும், எதிரியை தான் வளவழைக்கும். அதே பாணியில இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, ஒருத்தன் எவ்வளவுதான் கிரீடம் அணியலாம், பெரிய நான் ஒரு பெரிய ராஜா, நான் ஒரு பெரிய ஜமீன்தார், பொதுவா ராஜாக்கள் கிரீடம் அணிவாங்க, சில நேரங்களில் ஜமீன்தார்களும் கிரீடம் அணிவாங்க. இங்க என்ன சொல்றது, பட்ட கிரீடம், பட்டினாலான கிரீடம், பட்டுல நல்ல தலப்பா கட்டலாம். ஆனா அது உண்மையில யார் கட்டலாம், யார் ஒருத்தவங்க முக்குந்தனுடைய பக்தியில ஈடுபடுத்துறாங்களோ அவங்க அந்த முக்குந்தனுடைய பக்தியில ஈடுபட்டு முக்குந்தன் முன்னாடி கிரீடத்தோட விழுந்து வணங்கணும். இல்ல எனக்கு வந்து கிரீடம் இருக்கு, நான் பெரிய ராஜா, நான் பெரிய ஜமீன்தார் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணர் முன்னாடி விழுந்து ஒருத்தன் வணங்கல அப்படின்னா அது வெறும் சுமையா இருக்கும் அவனுக்கு. சுமதானே, உண்மையில ஒரு விதத்துல இதெல்லாம் சுமதான். நவீன காலத்துல நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப நவீனமா உடை உடுத்துறோம்னு நினைச்சு நிறைய சுமைய உள்ள சேர்த்துக்கிறாங்க. பல நேரத்துல பார்த்தோம்னா அதுவும் மேற்கத்திய நாடுகள்லாம் ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார் இது நரகம் அப்படின்னார். லண்டனுக்கு போகும்போது கேள்வி கேட்டப்ப, நரகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நக்கலா கேள்வி கேட்டார் பிரபுபாத்திட்ட. பிரபுபாத் சொன்னார் லண்டனே ஒரு நரகம்னார். அவருக்கு ஆடி போயிட, என்ன இது லண்டன் நரகங்கிறார் இவரு. பிரபுபாத்துக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்தாரு, ஆமா பாரு, நிம்மதியா உங்க ஊர்ல வெளியில போக முடியுதா? ஒரு மனுஷன் வெளியில நடக்கணும் அப்படின்னா அவன் 20 கிலோ 30 கிலோ உடை உடுத்திக்கிட்டு தான் வெளில போக வேண்டியிருக்கு. மேபி 20-30ங்கிறது ரொம்ப அதிகம். பிரபுபாத் சொன்னார் கனமான உடையை உடுத்திக்கிட்டு தான் வெளியில போக வேண்டியிருக்கு. சொம தேவையில்லாம சுமக்கிறான். அதாவது அவ்வளவு குளிர் அந்த ஊர்ல, எப்பவுமே நீங்க வந்து தலைக்கு ஒண்ணு போட்டுக்கணும், வெறும் கண்ணு மட்டும் தெரியற மாதிரி சைடல் பக்கமெல்லாம் மூடிட்டு ஒரு மே ஒரு சட்டை, அது மேல ஒரு கோட்டு, ஏன்னா ஆபீஸ்க்கு உள்ள போனோம்னா கோட்டு போட்டுட்டு போகணுமே, சட்டை அது மேல ஒரு கோட்டு, அது மேல ஒரு ஜர்கின், அது மேல இன்னொரு உடை, கீழே அதே மாதிரி ஒரு பெரிய பூட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ எப்படியும் வரும். சோ இப்படி சுமைய தூக்கிக்கிட்டு ஒருத்தர் நடக்கிறான், சுமையை தூக்கிட்டு நடக்கிறான் அப்படிங்கிறது தேவையற்றதா சொல்லப்படுது. சுமையை தூக்கிட்டு நடக்கும்போது அவனால வேகமா நடக்க முடியாது, சுதந்திரமா இருக்க முடியாது, இது தேவையற்ற சுமைகள். அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு இடத்துல நீந்த போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீந்தும் போது நம்ம மேல முதுகுல ஒரு சுமையை கட்டிக்கிட்டு நீந்துவாங்களா, யாராவது தலையில ஏதாவது சுமையை வச்சுக்கிட்டு நீந்துவாங்களா, அப்படி நீந்த முடியுமா? முதல்ல ரொம்ப கடினம், எந்த அளவுக்கு சுமை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சுமை வந்து ஒருத்தனை உள்ள தள்ளிடும். சும்மா ஓரளவுக்கு சுமை இருந்ததுன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், ஆனா சுமை அதிகமா இருந்ததுன்னா ஒருத்தனை தண்ணிக்குள்ளார தள்ளிடும். அது மாதிரி யார் ஒருத்தன் கிட்ட தலையில தலப்பா இருக்குதோ அவன் இந்த பௌதிக உலகத்தில் உலகம் அப்படிங்கிற கடலை கடக்கிறதுல அவனுக்கு அது ஒரு பெரிய சுமையா இருக்கும். அவன் கிருஷ்ணர் முன்னாடி விழுந்து வணங்கல அப்படின்னா, ஏன் இங்க கிரீட்டம் தலைமையில இருக்கக்கூடிய தலப்பா அப்படிங்கிறது அது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தலைமையில பட்டு நாளான தலப்பா கட்டியிருக்கான் அப்படின்னா பணக்காரன் அர்த்தம், அதுதான் ஸ்ரீல பிரபுபாத் தான் பொருள் கொடுக்கிறாரு. ஒருத்தங்கிட்ட பணக்காரனா இருக்கான், ஆனா அவன் கிருஷ்ணர் கிட்ட வந்து விழுந்து வணங்கல அப்படின்னா அவங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் அவனை கீழே தான் கொண்டு போவோம். எவ்வளவுதான் செல்வம் அவன் சொத்து சேகரிச்சு வச்சிருந்தாலும் அந்த சொத்தெல்லாம் அவனை கீழே முக்கிடும். சொம தேவையில்லாத சுமைகள், மலை ஏறுறவங்க கூட பார்க்கலாம், தேவைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சலா தேவையோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. மலை ஏறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு அதுக்கு இதெல்லாம் தேவைப்படும், அதனால எந்த அளவுக்கு குறைவா வேணுமோ அந்த அளவுக்கு குறைவா எடுத்துட்டு போவாங்க. ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு மலை ஏற முடியுமா? என்ன முடியாது. இந்த ஹரிபக்தியில ஒருத்தன் கிட்ட ஒரு ஹரிபக்தியில இருக்கிறவங்க எவ்வளவு செல்வத்தை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஹரிபக்தியில இல்லை அப்படின்னா, அவன் பகவான் கிட்ட வந்து விழுந்து வணங்கல அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க செல்வத்தை சேகரிச்சு வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன கணக்குல சேர்க்கறது? சவை உஷ்ட கரைவே, அதுதான் சம்ஸ்துத புருஷ பசு. புருஷ பசுனா மனுஷ ரூபத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள், மனித பிறவிய முறையா பயன்படுத்துறது கிடையாது. இங்கே ஸ்ரீல பிரபுபாத் அதனாலதான் அவருடைய பொருளுரையில சொல்றார், பிரதாபருத்ர மன்னரை பத்தி சொல்றார். மகாராஜ் பிரதாபருத்ரா அவர் மிக சிறந்த மன்னர், மிகச்சிறந்த பக்தரும் கூட. பொதுவா யாரெல்லாம் செல்வ செழிப்புல மூழ்கி இருக்காங்களோ அவங்களால அவ்வளவு எளிமையா கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைய முடியாது, ரொம்ப கடினம். தொன்று தொட்டு சிலர் வைஷ்ணவ பரம்பரையில இருந்து வந்திருக்காங்க, பல ராஜாக்கள் வந்திருக்காங்க, ஆனா பொதுவா செல்வமானது ஒருத்தனை மயக்கிடும், செல்வ செழிப்பு ஒருத்தனை மயக்கிடும். அதனால அவனால கிருஷ்ணர் முன்னாடி வந்து விழுந்து வணங்க முடியாது. நிறைய நேரத்துல நம்ம பாக்குறோம், அடிக்கடி பாக்குறோம், குறிப்பா சில நேரங்களில் திருவிழா நடக்கும்போது பார்க்கலாம், பெரிய பெரிய ஆள் வருவான், யாராவது விருந்தினர்களை நம்ம வந்து வரவழைச்சிருப்போம், அந்த விருந்தினர் வருவான் சாமி முன்னாடி வந்து அதிகபட்சம் போனா கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுவான், விழுந்து நமஸ்காரம் பண்றானா மாட்டான். ஏன்னா அந்த கர்வம் நிறைய நேரங்கள்ல பார்த்துருக்கோம், விழுந்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது பணிவு, எவங்கிட்ட பணிவு இருக்கோ அவன் தான் விழுவான். பணிவு இல்லாம விழுந்து நமஸ்காரமே பண்ண மாட்டான், விழவே மாட்டான். எவ்வளவு வேணாலும் பேசுவான், எவ்வளவு வேணாலும் வாய்க்கிலேயே பேசுவான், ஆனா ஒரு கிருஷ்ணர் முன்னாடி வந்து விழுவுறதுக்கு கூட எவ்வளவோ பேர் யோசிக்கிறவன் இருக்கிறான். எத்தனை பேர் பாக்குறோம் இங்க இந்த தெருவிலே பாக்குறோம், கால நேரத்துல எவ்வளவோ பேர் இந்த பக்கம் இப்படியே போவாங்க, போகும்போது அப்படியே சாமி பார்த்துட்டு இப்படியே கும்பிட்டுட்டு போறது, பிளைன் கிஸ் கொடுக்கறது சாமிக்கு அப்படி. அதாவது கொஞ்சம் கூட உள்ள வந்து ஓகே போறோம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் புலனின்பத்துக்காக வேலை செய்யறோம். உள்ள வந்து பெருமாள் முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போறதுல எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? 2 நிமிஷம் ஆகுமா? ஆஹா, மாட்டோம். எனக்கு என் வேலை தான் முக்கியம். நீ வேலை செய்யறதெல்லாம் கணம், எல்லாம் சுமை, கீழே தான் போற. அதனால உள்ள வர்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இங்கே ஒருத்தர் வருவார், சில நாள்ல முன்னாடி தினமும் வந்துட்டு இருப்பார். ஆனா அவருக்கு அவ்வளவு ஒரு கர்வம், நான் யாரு முன்னாடி எதுக்குங்க விழுந்து கும்பிடணும்? விழுவவே மாட்டார். தினமும் வருவாரு, பாடுவாரு, எல்லாம் பண்ணுவார். ஆனா விழுறது அப்படின்னா முடியாது. விழுந்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுனா மாட்டேன், ஏன்னா அகங்காரம் தடுக்குது. நான் ஏன் விழணும்? நிறைய நேரங்களில் நம்ம கோயிலுக்கு கூட சில நேரங்களில் ஏதாவது திருவிழாவுக்கு யாராவது பெரிய ஆளுங்களை வர வைப்போம், மந்திரிகள் அல்லது ஏதாவது வருவோம். ஈவன் சில நேரங்களில் முதலமைச்சர் அல்லது ஒரு தடவை பிரதம மந்திரி கூட ஒரு கோயில் திறப்பு விழாவுக்கு வந்தார். யாரும் நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது, அதிகபட்சம் இவ்வளோதான். ரொம்ப பக்தியோட இருக்கிற மாதிரி கூட காட்டிப்பாங்க, ஆனா ஒரு தடவை பகவான் முன்னாடி வந்து விழுந்து கும்பிடுறதுக்கு அவ்வளவு அகங்காரம் உதைக்குது, அந்த அளவுக்கு உதைக்கு. அப்ப அவ்வளவு பெரிய உடம்பு இருந்து என்ன பிரயோஜனம், என்னதான் பிரயோஜனம்? அதைதான் இங்க ஸ்ரீமத் பாகவதம் கண்டிக்குது. நடைமுறையில பாக்குறோம், எவ்வளவு பேர் பாக்குறோம், விழுந்து நமஸ்காரம் பண்றது. ஒரு நிகழ்ச்சியில பிரபுபாதருடைய வாழ்க்கையில நடந்ததா இல்ல வேற யாரோ ஒரு ஆச்சாரியருடைய வாழ்க்கை நடந்தது. அந்த ஆச்சாரியர் வரும்போது அவருடைய சிஷ்யர் அவரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணுவார். அந்த இடம் ஃபுல்லா சேரா இருக்கும், சேரு, அதை கூட கவனிக்காம அவர் வந்து ஆச்சாரியரை பார்த்துட்டேன் அப்படிங்கிற பக்தியில உடனே விழுந்து வணங்குவார். அவருடைய உடை முழுக்க சேராயிடும், விழுந்து வணங்கி எந்திரிச்சு அவர் வந்து நமஸ்கரிச்சுட்டு போவார். அவருடைய குரு வந்து அதனால ரொம்ப திருப்தி அடைவார். எதுக்காக அப்படின்னா, ஒருத்தருக்கு பகவானை பார்க்கிறோம், ஆச்சாரியரை பார்க்கிறோம் அப்படின்னா நமஸ்கரிக்கணும், விழுந்து நமஸ்கரிக்கணும், அது அவசியம். யார் அது? ராமானுஜர், மேபி ஐ ஹர்ட் ஃப்ரம் அபவுட் ராமானுஜாச்சாரியர். பல விருதங்களை நம்ம பார்க்கிறோம், ராமானுஜாச்சாரியர் ஆற்று மணல்ல, சூடான மணல்ல விழுந்து நமஸ்காரம் பண்றார். நீ சொன்ன மாதிரி பிரபுபாதர் பார்க்கறது, பிரபுபாதர் வந்தப்ப அந்த பண்ணையில இருந்தவங்க எல்லாம், மாதாஜிங்க எல்லாம் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. அவங்களுடைய சேலையெல்லாம் மண்ணாகிறது கூட பொருட்படுத்தாம விழுந்து நமஸ்கரிக்கும் போது ஸ்ரீல பிரபுபாதனால ரொம்ப திருப்தி அடைகிறார். இது நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். அதே நம்ம பாருங்க, கோயிலில் வந்து நமஸ்கரிக்கிறவங்க கூட வெளியில சாமி ஊர்வலம் கூட்டிட்டு போகும்போது எத்தனை பேர் விழுந்து நமஸ்கரிப்போம்? ரொம்ப 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 குறைவு. நம்ம ஜெகநாத ரத்த யாத்திரை போகும்போது பார்க்கலாம் எவ்வளவு பேர், அதுவும் சென்னையெல்லாம் பாருங்க. ஒரு நிமிஷம் அந்த டிராபிக்கையாவது நிறுத்தி, கொஞ்சம் பெருமாள் வராரு, டிராபிக்கையாவது நிறுத்தி பெருமாளை உண்ண விடுவோம். ஆஹா, கடந்த முறை ஜெகநாத ரத்த யாத்திரை நடந்தப்ப இந்தியாவினுடைய பெரும் தலைவர்கள் யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, அதனால பெருமாளை நிறுத்தி வச்சிட்டாங்க. அவங்க போகணும் சாமி, அவங்க போகட்டும், பெருமாள் நிக்கட்டும். ஏப்பா, பகவான் அவரு வெளியில வந்திருக்காரு, அவரை விடுவியா? யாரோ ஒரு அற்பமான ஒரு தேசம் பாரதம், அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய தலைவர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் ஒரு தலைவருக்காக அது வந்து பெருமாளை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்துக்கே கேவலமான ஒன்று. அது ஒரு விதத்துல, இன்னொரு விதத்துல பெருமாள் அதை வந்து அங்க இடத்துல இருந்து அவரு அவருடைய லீலைகளை நடத்திக்கிட்டார், அது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த காலத்துல எவ்வளவு ரத யாத்திரை போகும்போது நம்ம பாக்குறோம், எத்தனை பேர் விழுந்து வணங்குறாங்க. நம்ம பக்தர்கள் மட்டும்தான் விழுந்து வணங்குவாங்க. ரோடா இருக்குது, சகதியா இருக்குது, பார்க்காம விழுந்து வணங்குவாங்க. ஆனா பெரும்பாலும் மக்கள் அந்த அறிவே இல்லாம தான் இருக்காங்க. அதுவும் பணக்காரன் கோயிலுக்கே வந்தா கூட விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டான். நிறைய நேரங்களை நம்ம அதை பார்க்கிறோம். அதுதான் அவனுக்கு ஒரு சுமையா இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து இங்க இன்னொன்னும் சொல்லப்படுது, கையில நிறைய காப்பு போட்டுப்பான், வளையல் காப்பு அது மாதிரி போடுவாங்க. ஆனா அந்த கை வந்து பகவானோட சேவையில உபயோகப்படுத்தப்படல அப்படின்னா அந்த கையெல்லாம் செத்த பொணத்தோட கை. நீங்க சொல்றாங்க பணத்தோட கையினால என்ன பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, எதுவுமே நகர்த்த முடியாது. யாராவது ஒருத்தர் தான் எடுத்து நகர்த்தினாதான் உண்டு அந்த பணத்தோட கை. அது மாதிரி கையில நீ எவ்வளவுதான் காப்பு போட்டிருந்தாலும், எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும், கோயிலுக்கு வந்தீங்கன்னா கைங்கரியம் பண்ணும், ஏதாவது வச்சு நீ பகவானுக்கு ஏதாவது சேவை பண்ணும். கரம் இருக்கு அப்படின்னா அதை கோயில கூட்டி துடைக்கிறதுல ஒருத்தர் உபயோகப்படுத்தணும், பகவானுடைய தொண்டுல கையை உபயோகப்படுத்தணும், இல்லைன்னா அந்த கை இருந்து பிரயோஜனம் கிடையாது. அம்பரீஷ் மகாராஜ் அவர் எப்படி தன்னுடைய ஒவ்வொரு புலன்களையும் பகவானுடைய தொண்டுல உபயோகப்படுத்துறதுங்கிறத சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்றார், கரங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கரங்களை வச்சு கோயிலை தூய்மைப்படுத்தணும். அவர் சாட்சாத் அவர் மாமன்னர் அவரே வந்து கோயிலை தூய்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட பணிவு ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பக்தியில முன்னேறணும்னா, அப்ப பகவான் அவருக்கு கருணையை காட்டுவார். அதை தான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்தார். சைத்தன்ய மகாபிரபு அவர் சாக்ஷாத் பகவான், அவருக்கு யாரு பக்தர் யாரு பக்தர் அல்ல அப்படிங்கறது தெரியும். இருந்தாலும் மன்னர் பிரதாபருத்திரரை சைத்தன்ய மகாபிரபு மறுத்தார், நான் பார்க்கவே மாட்டேன் மன்னரை, நான் கண்டுக்கவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒருத்தர் யார் ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில அதுவும் குறிப்பா துறவரத்தை ஏற்றிருக்காங்களோ அவங்களுக்கு செல்வந்தர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. அதனால நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லி பிரதாபருத்திர மன்னரை சந்திக்கிறதுக்கு மறுத்துட்டார். ஆனா மன்னர் ஒரு வைஷ்ணவரா இருந்ததுனால மறுபடி சைத்தன்ய மகாபிரபு கிட்ட மத்தவங்க மூலமா தூது விடுவார், என்னை பத்தி ஏதாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, நான் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன், மகாபிரபுடைய கருணை எனக்கு வேணும், ரொம்ப கெஞ்சி கேப்பர். மகாபிரபு அசரவே மாட்டார். நீங்க இதுக்கு மேல பிரதாபருத்திரரை நான் பார்க்கணும்னு நீங்க எங்கிட்ட வலியுறுத்துறீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருவேனர். உடனே பக்தர்கள் எல்லாம் பயந்துகிட்டு எதையுமே சொல்லாம இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட சொல்லி பார்க்கவும் மகாபிரபு ஒரு காலகட்டத்தில் அவரோட பையனை வர வச்சு கொஞ்சம் கருணையை அனுப்புவார். இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கவனமா இருந்த பிரதாபருத்திர மன்னருக்கு தரிசனமே கிடையாது அப்படிங்கறதுல. அப்படி இருந்த காலகட்டத்துல ரத்த யாத்திரை வந்தது. ரத்த யாத்திரையில பிரதாபருத்திர மன்னர் தானே முன்ன வந்து ரதத்தையே முன்ன இருக்கக்கூடிய வீதிகளை வந்து தூய்மைப்படுத்துறார். அப்படி பிரதாபருத்திர மன்னர் வந்து, நான் ஒரு ராஜா, நான் வந்து இந்த வீதிகள்லாம் கூட்டக்கூடாது, எப்படி ராஜா சொன்னார்னா போதும், 1000 பேர் எல்லா ஏற்பாடும் பண்றது தயாரா இருப்பாங்க. ஆனா ராஜா வந்து சுயம் பகவான் வர்றார், இந்த வீதி இருக்கு, நானும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன், அதுக்காக அந்த வீதியை வந்து கூட்டுற. அத பார்த்தறியும் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு கருணை கொடுக்கறதுக்கு தயாராகிறார். சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைகிறார், இவருக்கிட்ட பணிவு இருக்கு, இவருக்கு நம்ம கருணையை கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்குறார். இன்னைக்கும் அது பண்றாங்க, ஆனா சடங்கு மாதிரி வந்து புசு புசுன்னு சொல்லி சுமார் 2 நிமிஷம் கூட்டிட்டு போயிடுவாங்க. ரத்து மேல மட்டும் கொஞ்ச நேரம் கூட்டிட்டு ராஜா போயிடுறாரு. இன்னைக்கு வரா ராஜா, ஆனா இன்னைக்கு அது சடங்காய் போயிடுச்சு. பிரதாபருத்திர மன்னர் அப்படி பண்ணல, அவர் உண்மையிலேயே பகவான் வரக்கூடிய வீதியை தூய்மைப்படுத்துறார். சில நேரங்கள்ல நம்ம சொல்றதுண்டு, இந்த தடவையா இல்ல அதுக்கு முந்தின தடவைன்னு நினைக்கிறேன், ஆஹா போன வருஷம் சேலத்துல ரத்த யாத்திரை நடந்தப்போ நல்ல மழை ரத்த யாத்திரை. அப்ப பக்தர்கள்லாம் சொன்னாங்க, உண்மையில பகவான் வரும்போது ரோட்டெல்லாம் தூய்மைப்படுத்தி வைக்கணும். ஆனா இந்த ஊர்ல மக்கள் எல்லாம் பாவியா இருக்காங்க, அவங்க வந்து தூய்மைப்படுத்தல, தூய்மைப்படுத்த மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதாவது பகவானுடைய தொண்டர்கள், வேற தொண்டர்கள், அதாவது இந்திர தேவன், அவர் வந்து மலையை பொழிஞ்சு வழியெல்லாம் தூய்மைப்படுத்திட்டார். அது மாதிரி பகவானுக்காக வரும்போது அவர் முன்னாடி வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய நிலை என்னங்கிறத பார்க்கணும், அற்பமான நிலை. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறான், நான் பெரிய ஆள், இது என்ன இங்க இருக்கிறது, என்ன கல்லு தானே இருக்குது, மரம் தானே இருக்குது, இல்ல உலோகம் தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கிறவன் எங்கேயுமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் ஆரம்ப நிலையில இருந்தா கூட அவன் வந்து பகவான் இங்க இருக்கார், அவர் கருணையோட, என்னால பகவானை பார்க்க முடியாது, அதனால பகவான் கருணையோட இந்த விக்கிரக ரூபத்துல அவதரிச்சிருக்கார், அவர் கருணையோட ஒரு மரத்தினுடைய ரூபத்திலேயோ இல்ல ஒரு உலோகமோ இல்ல ஒரு கல்லோ அதனுடைய வடிவத்துல அவர் இருக்கார் நமக்கு கருணை கொடுக்கறதுக்காக. நம்மளால அவரை இதயத்துக்குள்ளார வச்சு பார்க்க முடியல, நம்மளால அவரை சியாமசுந்தரரை பார்க்க முடியல, அதனால அவர் கருணையோட விக்கிரக ரூபத்துல அவதரிக்கிறார். யார் ஒருத்தங்க பக்தியில முன்னேற்றம் பெறாங்களோ அவங்க நேரடியா விக்கிரகத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லைங்கிறத புரிஞ்சு விக்கிரகத்தோட நேரடியா அவங்களால பேச முடியும். ஆனா ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு அல்லது பக்தியினுடைய மூன்றாவது தளத்துல இருக்கவங்க, கனிஷ்ட அதிகாரி, கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பகவான் இவர் அப்படிங்கிற எண்ணமாவது இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், முந்து வந்து விழுந்து வணங்குவான், கோயில் முன்னாடி வந்து இது கோயில் அப்படிங்கிற உணர்வோட, இது பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற உணர்வோட அதை தூய்மைப்படுத்துவான். இது கனிஷ்ட அதிகாரியினுடைய தன்மை. அதாவது கனிஷ்ட அதிகாரிக்கு தெரியும் இது வந்து இங்க வந்து இவர் வந்து பகவான், நான் அவருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா கனிஷ்ட அதிகாரிக்கு சாஸ்திர ஞானம் அதிகமா கிடையாது, பக்தர்களை பற்றி தெரியாது. அதனாலதான் ஒருத்தர் உண்மையில பக்தியில முன்னேறணும் அப்படின்னா அடுத்த நிலைக்கு உயர்வு பெறணும். அடுத்த நிலைக்கு உயர்வு பெறும்போது ஒருத்தரால பகவானையும் பக்தர்களையும் பக்தர் அல்லாதவரையும் வேறுபடுத்தி பார்க்க முடியும். யார் வந்து பக்தி எடுத்து சொன்னா இவங்க ஏற்றுக்கொள்வார்கள், இவங்க எல்லாம் பக்தி எடுத்து சொன்னோம்னா இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை ஒரு மத்தியம அதிகாரிக்கு வருது. உண்மையில சொல்ல போனோம்னா பக்தி அப்படிங்கிறது அல்லது சுத்த பக்தி அது மத்தியம அதிகாரியினுடைய தளத்துல இருந்துதான் ஆரம்பமாகும். கனிஷ்ட அதிகாரி விக்கிரக வழிபாடு விக்கிரகத்தை வந்து பகவான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கோயில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அப்படி வரக்கூடியவங்களுக்கு சாஸ்திர ஞானம் கொடுக்கப்படும் போது அவங்க படிப்படியா மத்தியம அதிகாரியுடைய தளத்துக்கு வர முடியும். ஒரு மத்தியம அதிகாரி தான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய, உத்தம அதிகாரி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் தன்னை தவிர மற்ற எல்லாரையுமே பக்தராக தான் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு வேலையே கிடையாது, ஏன் பிரச்சாரம் பண்ண போறார். ஆனாலும் சில நேரங்கள்ல அந்த உத்தம அதிகாரி நிலையில இருக்கக்கூடியவங்க மத்தியம அதிகாரியுடைய நிலைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, அப்பதான் அவங்களால வேறுபடுத்தி பார்க்க முடியும். சில பிரபுபா சொல்லுவார் பல நேரங்கள்ல, சில பிரபுபா சந்தேகத்துக்கு இடமில்லாம மிக உத்தம அதிகாரிகள்லேயே உத்தமமானவர், அவர் உத்தமோத்தமான நம்ம சொல்லலாம், மகாபாகவதோ மகான் ஸ்ரீமத் ஸ்ரீல பிரபுபாத், பாகவதர்களே இந்த உலகத்துல அறியுது, மகாபாகவதர்கள் அதை காட்டிலும் வருது. ஸ்ரீல பிரபுபாத போன்ற பக்தர்கள் மகாபாகவதோ மகான். ஆனாலும் ஸ்ரீல பிரபுபாத் எப்படி பிரஹலாத் மகாராஜ், அவர் மகாபாகவதோ மகானா இருந்தாலும் இந்த உலகத்துல அவர் பிரச்சாரம் பண்ணார், அவர் தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார், தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணார், அவருடைய தந்தை மிரட்டினார், அடிச்சார், விஷம் கொடுத்தார், என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லாத்தையுமே பண்ணார். ஆனாலும் அவர் பாட்டுக்கு பொறுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார், எந்த ஒரு அச்சமும் அவர்கிட்ட துளி கூட இல்லை. அப்பதான் இரண்யகசிபுக்கு வரச்சது. எங்க இருந்துரா இவனுக்கு இந்த துளுக்குண்டு பையன், இவன் இவ்வளவு நம்ம ஆட்டம் காண்றானே. அப்ப தன்னுடைய தோல்வியை ஒரு மறைமுகமா ஒப்புக்கொண்டான், உனக்கு எங்க இருந்து சக்தி வருது அப்படின்னு. அப்ப கூட பிரகலாதர் வந்து பிரச்சாரம் பண்ற, உங்களுக்கு எங்க இருந்து சக்தி வருதோ அதே இடத்துல இருந்தா எனக்கும் சக்தி வருதுன்னு. என்னது இது, என்னுடைய சக்தி எங்கிட்ட இருந்து வருது? அகங்காரம் கருவம், என்னுடைய சக்தி எங்கிட்ட இருந்தா வருது. ஆனா பிரகலாதர் புரிஞ்சுக்கிற, என்னுடைய சக்தி கிருஷ்ணர் கிட்ட வருது. அவர் பிரச்சாரம் பண்றார். ஏன்னா பிரகலாத் மகாராஜ் உண்மையில அவருக்கு எப்பவுமே அவர் நாராயணனை நினைச்சுட்டு இருக்கிறனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முட்டாள்கள் அயோக்கியர்களுக்காக அவர் பிரச்சாரம் பண்றார், அவங்கள நினைச்சு வருத்தப்படுறார், அவங்களுடைய அவங்கள பாக்குறார். அவர் இவங்கெல்லாம் இந்த உலகத்துல இப்படி கஷ்டப்படுறாங்களே, பரார்த்த நிஷ்டா பிரகலாதருடைய ஒரு தன்மை. அவர் தன்னை பற்றி சொல்றார், நான் வந்து இவங்களுடைய நன்மையை பார்க்கிறேன்னா பரார்த்த, மற்றவங்களுடைய அர்த்தம், மற்றவங்களுக்கு எது நன்மை அப்படிங்கிறத பார்க்கிறேன். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க தங்களுடைய நன்மையை தெரியாம முட்டாள்களா அயோக்கியர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்காக நான் பிரச்சாரம் பண்றேன். என்ன பொறுத்தளவுக்கு நிச்சயமா எனக்கு வந்து வைகுண்ட பிராப்தி இருக்கு, இல்ல நான் எப்பவுமே வைகுண்டத்துலதான் இருக்கேன், எனக்குன்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்லுவார். இதுதான் சில பிரபுபா அந்த பாவத்தை இருந்தா, அதைத்தான் இங்க பிரபுபா இங்க விளக்குற. ரெண்டாவது நிலையில ஒரு சில நேரங்கள்ல உத்தம அதிகாரி நிலையில இருக்கவங்க அவங்க மத்தியம அதிகாரியுடைய தளத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட அந்த பக்தி வெளிப்படுறத நம்ம பார்க்கலாம், எந்த அளவுக்கு அவங்க நேரடியா கிருஷ்ணரை உணர்றாங்க. பிரபுபாதர் பொறுத்தளவு யாராவது கிருஷ்ணர் இல்லை அப்படின்னா, ஏன்னா சாட்சாத் கிருஷ்ணர் அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரை யாராவது நிந்திக்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ண பக்தி யாராவது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்க மூடர்கள். அத முழு உணர்வோட ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார். ஏன்னா அதுதான் உண்மை, அத உணர்ற முடியுது அவரால். அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாத் தான் சொல்றாரு, மூன்று நிலையில பக்தர் இருக்காங்க. பிரச்சாரம் பண்ணும் போது நம்ம யாருக்கு பிரச்சாரம் பண்றோங்கிறதையும் பார்க்கணும், வித்தியாசப்படுத்தி பிரச்சாரம் பண்றாங்க. சில நேரத்துல செல்வந்தர்கள் வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்குறதுக்கு தயங்குவாங்க, ஆனா அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியது பணியா இருக்கு. கைகள் எவ்வளவோ தங்க காஞ்சன கங்கணம், கங்கணம் காப்பு அல்லது வளையல், தங்கமா தங்கத்துல வளையல் போடலாம், தங்கத்துல காப்பு போடலாம், இல்ல தங்கத்துல வந்து சில காப்பு. ஒரு ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பட்டையா தங்கத்துல வந்து போட்டிருப்பாங்க கையில, இங்கேயும் இங்கேயும் நம்ம கூட பார்க்கலாம், பார்க்கலாம் இந்த படத்துல பார்க்கலாம், நரசிங்கதேவ் போட்டிருக்கார் கையில. இது வந்து தங்கத்துல, அது ராஜாக்கள் பொதுவா அணிவாங்க. அப்படிலாம் அணிஞ்சு என்ன பிரயோஜனம், அந்த கையை வச்சு தரையை கூட்டி துடைக்கல அப்படின்னா, கிருஷ்ணருடைய தரையை கூட்டி துடைக்கலன்னா. அதனால இது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளும் நம்மளுடைய புலன்களை உபயோகப்படுத்தணும். நமக்கும் கோயிலை கூட்டி துடைக்கிறது, பகவானுக்கு ஏதாவது சேவை பண்ணணும், அவர் முன்னாடி வந்து வணங்கணும், அவருக்கு ஏதாவது சேவை பண்ணல அப்படின்னா என்ன பிரயோஜனம் கையை வச்சுக்கிட்டு, ஏதாவது பெருமாளுக்காக பண்ணணும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆமா, வைஷ்ணவ சேவை ஹரிபக்திக்குள்ளார அடங்குமான்னு கேக்குறாரு. நிச்சயமா வைஷ்ணவ சேவைக்கும் ஹரிபக்திக்கும் வேறுபாடு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல, நான் என்னுடைய பக்தனுக்கு மிகவும் பிரியமான மத்பக்தா பூஜாதிக, நானே என்னுடைய பக்தனை பூஜிக்கிறேங்கிறார். அதே மாதிரி சிவபெருமானும் சொல்றார், ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம், அதுக்கடுத்து தெரியுமா? அதை ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம், விஷ்ணுவை ஆராதிக்கிறது மிகச்சிறந்தது. அதுக்கடுத்து அதை விட சிறந்தது என்ன? தஸ்மாத் பரத்ரம் தேவி. அவர் சொல்ல தேவி அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, விஷ்ணுனுடைய பக்தர்களை பூஜிக்கிறது. ஒரு விதத்துல சொன்னோம்னா விஷ்ணு வழிபடுறதும் பக்தர் ஹரி ஹரிபக்தியும் ஹரிபக்தர்களுடைய நம்ம பண்ணக்கூடிய சேவையும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவோம். இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா பக்தருக்கு செய்யக்கூடிய சேவை பகவானுக்கு செய்யக்கூடிய சேவையை காட்டிலும் உயர்ந்தது. எந்த அளவுக்கு பக்தியில முன்னேறின நிலையில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அதை பொறுத்து இருக்கு. சும்மா நம்ம வந்து பரம நானும் பரமஹம்சா எல்லாருமே பக்தர்கள் தான், நான் எல்லாருக்குமே சேவை பண்றேன், எல்லாருக்குமே சேவை பண்ணலாம், பட் அது பரமஹம்சா நிலையில இருக்கவங்க எல்லாரையுமே பக்தரை பார்ப்போம். பக்தியில முன்னேற்றம் பெற வேண்டிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் வேறுபடுத்தி பார்க்கணும், யாருக்கு பண்றோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது. பாபாஜிகள் பிரச்சாரம் பண்ணாததுக்கு காரணம், பாபாஜி அப்படின்னா அது ரொம்ப உயர்ந்த நிலை. நம்ம நினைக்கிற மாதிரி யார் வேணாலும் வேஷம் போட்டு பாபாஜி ஆயிட முடியாது. பாபாஜி வேஷத்தை எடுத்துக்கிறவங்க எல்லாருமே பாபாஜி ஆயிட முடியாது. அதனாலதான் சில பக்தி சாஸ்திர ஸ்டாக்கர் பாபாஜி வேஷம் எடுக்க கூடாதுன்னு சொன்னார். பாபாஜி நிலை வந்து ரொம்ப உயர்ந்த நிலை, உத்தம அதிகாரி நிலை. உத்தம அதிகாரிகள் பிரச்சாரம் பண்றது கிடையாது. சில நேரங்கள்ல சிலர் பிரச்சாரம் பண்றதுக்காக வரலாம், யார்கிட்ட பரார்த்த நிஷ்டா அப்படிங்கிற தன்மை இருக்கோ அவங்க பிரச்சாரத்துக்காக வரலாம். பெரும்பாலும் அவங்க வரமாட்டாங்க, தனிமையில அவங்க வந்து அவங்களுடைய பஜனையில ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பாபாஜிங்கள்லாம் வந்து பெரும்பாலானோர் அப்படி பாபாஜியா எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, அதை விட பெரிய நன்மையா ஒருத்தர் கிருஷ்ண பக்தி எடுத்து பிரச்சாரம் பண்ணலாம். சில பிரபுபா நினைச்சிருந்தா பாபாஜியா இருந்திருக்கலாம் பிருந்தாவனத்திலேயே, ஆனா சில பிரபுபா அதை விட்டுட்டு வெளியில வந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணார். ஆச்சாரியர்கள் எல்லாரும் பாபாஜிகள், ஆனா அவங்க பிரச்சாரம் பண்ணாமலா இருந்தாங்க. சில நேரங்களில் பாபாஜிகள் பிரச்சாரம் பண்ண மாட்டான். உதாரணத்துக்கு வம்சிதாஸ் பாபாஜி, ஜெகநாதாஸ் பாபாஜி, கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி, ஆனால் ஜீவ் கோஸ்வாமி கோஸ்வாமிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து புஸ்தகங்கள் எழுதி அதன் மூலமாக பிரச்சாரம் பண்ணாங்க. ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்துக்கு, கோஸ்வாமிகள் குறிப்பாக சம்பிரதாயத்துக்கு அடித்தளத்தை வகுத்து கொடுத்தாங்க. அதனால பாபாஜி வேஷம் அப்படிங்கிறது ஒருத்தர் எளிமையா எடுத்துக்கலாம், ஆனா உண்மையா ஒருத்தர் வந்து பாபாஜியா செயல்படணும். நிறைய இடங்கள் நிறைய நேரங்கள்ல பாக்குறோம் பாபாஜி வேஷம் எடுத்துட்டு அதுக்கு தகுதி இல்லாதவர்களா இருக்கிறது. அதனாலதான் பக்தி சாஸ்திர ஸ்டாக்கர் சொன்னார், பாபாஜி வேஷம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஸ்தானம், எனக்கு அந்த ஸ்தானத்துக்கு தகுதி இல்லை, அதனால நான் வந்து சன்னியாசம் எடுக்கிறேன்னார். பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க சன்னியாசம் அப்படிங்கிறது உயர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறது, ஆனால் சன்னியாசம் அப்படிங்கிறது வர்ணாசிரம தர்மத்துக்குள்ளார வருது. பாபாஜி வந்து வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்டவர். பக்தி சாஸ்திர ஸ்டாக்கர் சன்னியாசம் எடுத்து காவி உடை போட்டப்ப அவரை பல பேர் எதிர்த்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா சைத்தன்ய மகாபுருனுடைய கொள்கை பணிவோட இருக்கிறது, அமானினா மானத்தேன, எதையுமே எதிர்பார்க்காம இருக்கணும். ஆனா நீ வந்து சன்னியாசம் எடுத்த அப்படின்னா மக்கள் எல்லாரும் மதிப்பாங்க, மக்கள் எல்லாரும் போற்றுவாங்க, அவங்க உங்க முன்னாடி வந்து விழுந்து வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்க. இது பணிவுக்கு அடையாளம் இல்லை, பணிவுக்கு அடையாளம் பாபாஜி வேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பக்தி சாஸ்திர சாகர் சொன்னார் பாபாஜி நிலை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை, அந்த நிலையை ஏற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால நான் பணிவோட வர்ணாசிரமத்துக்குள்ளார ஒரு நிலையை எடுத்துக்கிறேன். அது ஒரு பதில். இன்னொரு பதில் சாக்ஷாத் சைத்தன்ய மகாபிரபுவே சொன்னது, சன்னியாசம் எடுக்கும்போது ஒருத்தர் மக்கள் அதை கேட்கறதுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு சன்னியாசிக்கிட்ட இருந்த விஷயங்களை தெரிஞ்சு பிரச்சாரத்துக்கா சில நேரங்கள்ல பக்திசாந்த் சரஸ்வதி தாகூர் பிரபுபாத் போன்ற மிகச்சிறந்த ஆச்சாரியர்களும் பிரச்சாரம் பண்ணுவோம் மத்தியம அதிகாரியின் தளத்தில் இருந்து. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய்.